This sermon, Hebrews chapter 2, part 1, was delivered on Sunday morning, August 25th, 1957, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசிக்குமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஆகஸ்ட் 25 ஞாயிறு காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் ஹீப்ரூஸ் சாப்டர் 2 பார்ட் 1 எபிரேயர் 2:1 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
And now the first book of Hebrews is Paul. We found, or we believe, the theologians are at end. They don't know just which or who wrote it, but I believe anyone with a little spiritual discernment would see it was Paul. It's believed by the most of the writers to be Paul.
இங்கே கடந்த வகுப்பிலிருந்து கேட்டு கலிகூர்ந்தீர்கள். இப்பொழுது எபிரேயர் 1 பவுல் இந்த நிருபத்தை எழுதியுள்ளார் என்று நாம் கண்டறிந்தோம். இல்லை, நாம் விசுவாசிக்கிறோம். வேத பண்டிதர்களுக்கு கடைசி வரை அது எது அல்லது யார் அதை எழுதினது என்று கூட தெரியவில்லை. ஆனால் எவருமே சிறிது ஆவிக்குரிய பகுத்திரதலை கொண்டு அதை பவுல்தான் எழுதினார் என்பதை காணலாம் என்று நான் நம்புகிறேன். அது பெரும்பாலான எழுத்தாளர்களால் பவுல்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது.
In the first chapter, we found that he was exalting the Lord Jesus. Oh, how he brought down to show by the experience that he had had on his road to Damascus.
முதலாம் அதிகாரத்தில் நாம் அது கர்த்தராகிய இயேசுவை உயர்த்தி கூறினவற்றை நாம் கண்டறிந்தோம். ஓ, பவுல் தமஸ்குவிற்கு போகும் தன்னுடைய வழியில் உண்டாயிருந்த அனுபவத்தின் மூலம் எப்படியாய் அதை விளக்கி காண்பித்தான்.
Now, Paul was to begin with a real theologian. Paul was taught under Gamaliel, one of the best teachers of that day. And he was smart and intelligent, and was a real shrewd Bible scholar.
இப்பொழுது பவுல் துவக்கத்தில் உண்மையாகவே ஒரு வேத பண்டிதனாய் இருந்தான். பவுல் அந்த நாளில் மிகச்சிறந்த ஆசாரியர்களில் ஒருவரான கமாலியலின் கீழ் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவன் புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் கொண்ட ஒரு உண்மையான விவேகமுள்ள வேத பண்டிதனாயிருந்தான்.
And I found this when he was on his road down to Damascus with letters in his pocket to arrest all those that were in the blessed old gospel way. And the man was sincere.
ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய சுவிசேஷ பாதையிலிருந்து அனைவரையும் கைது செய்யவே பவுல் தன்னுடைய சட்டைப்பையில் கடிதங்களோடு தமஸ்குவிற்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருந்தபோது அந்த மனிதன் உத்தமமாக இருந்தான் என்பதையே நான் இதில் கண்டறிந்தேன்.
But I've always believed that since Paul seen Stephen's die, I think that must have got right next to him. When he consented to Stephen's death and held the coats of those who stoned him, then Paul was guilty of the blood of Stephen.
ஆனால் ஸ்தேவான் மரிப்பதை பவுல் கண்ட காரணத்தால் நான் அதை எப்பொழுதும் விசுவாசித்திருக்கிறேன். எனவே அது அவனை அடுத்தபடியாக உடனே பற்றி பிடித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவன் ஸ்தேவானுடைய மரணத்திற்கு சம்மதம் தெரிவித்த போது அவனை கல்லெறிந்தவர்களின் வஸ்திரங்களை கழற்றி அவன் பாதத்தருகே வைத்த போது பவுல் ஸ்தேவானுடைய ரத்தத்திற்கு குற்றவாளியாயிருந்தான்.
And he confessed and said, I'm not even worthy, he said, because I shed the blood of the martyr Stephen's, because he witnessed to it. And if you witness to anything, you're just as guilty as being a partaker of it.
எனவே அவன் நான் பாத்திரவான் அல்ல, ஏனென்றால் நான் அவருடைய இரத்த சாட்சியான ஸ்தேவானின் இரத்தத்தை சிந்தினேன் என்று கூறி அறிக்கையிட்டான். காரணம், அவன் அதற்கு சாட்சி கூறினான். நீங்கள் எந்த காரியத்திற்காவது சாட்சி கூறினால் நீங்கள் அதற்கு பங்காளிகளாயிருக்கிறபடியால் நீங்கள் குற்றவாளிகளாயிருக்கிறீர்கள்.
So if we witness, say, oh yes, they ought to, this so-and-so, be careful what you say. Because you're guilty of the way your judgment goes. If you can't decide, don't say nothing, just leave it alone.
ஆகையால் நாம் ஓ ஆம் அவர்கள் இதை செய்திருக்க கூடாது, இதை என்னென்ன காரியத்தை செய்திருக்க கூடாது என்று கூறி சாட்சி பகர்ந்தால் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள் ஏனென்றால் உங்களுடைய நியாயத்திற்கு போகிற வழியிலே நீங்கள் குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள். உங்களால் தீர்மானிக்க முடியவில்லை என்றால் ஒன்றுமே கூறாமல் அதை அப்படியே
விட்டுவிடுங்கள்.
ஆகையால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று சாட்சி பகரும் போது அப்பொழுது நீங்கள் குற்றவாளியாக இருக்கிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால் குற்றவாளியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதன்படி ஜீவிக்க வேண்டும்.
And when God makes a promise in the Bible, I see a man here in a wheelchair. When God makes a promise, he's guilty of that promise unless he brings it to pass. God's guilty when he makes a promise.
தேவன் வேதாகமத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணுகிற போது இங்கே ஒரு மனிதன் ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதை காண்கிறேன். தேவன் ஒரு வாக்குத்தத்தை உண்டு பண்ணுகிற போது அவர் அதை நிறைவேற்றினால் ஒழிய அவர் அந்த வாக்குத்தத்தை குறித்து குற்றவாளியாக இருக்கிறார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணுகிற போது அவர் குற்றவாளியாக இருக்கிறார்.
And the scriptures are guilty until they're fulfilled. See, they're right there as a statement that God has made, and it's got to be fulfilled, or God's guilty.
Amen.
வேத வாக்கியங்கள் நிறைவேற்றப்படுகின்ற வரையில் அவைகள் குற்றமானவைகளாகவே இருக்கின்றன. புரிகிறதா? தேவன் ஒரு வாக்குமூலத்தை கூறியிருக்கிறபடியால் அந்த வேத வாக்கியங்கள் சரியாக இருக்கின்றன. அது நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் தேவன் குற்றவாளியாக இருக்கிறார். புரிகிறதா?
And so Paul, being a teacher and coming on his road down to Damascus that day, about noontime, I suppose, there was a great light shined out of the heavens, and it blinded him, and he fell to the earth, and he said, he wanted to know who it was. He said, a voice spoke and said, Saul, Saul, why persecutest thou me? I believe the 8th chapter of Acts.
ஆகவே பவுல் ஒரு உபாத்தியாயராக இருந்தபடியினால் ஏறக்குறைய மதிய வேளையில் அந்த நாளில் அவன் தமஸ்குவுக்கு செல்லும் தன்னுடைய பாதையில் வந்து கொண்டிருந்தான் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு மகத்தான ஒளி பிரகாசித்தது. அது அவனை குருடாக்கினது. அவன் தரையிலே விழுந்தான். அது யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கேட்டதாக கூறினான். அப்பொழுது ஒரு சத்தம் பேசினது என்றும் அது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கூறினது என்றும் கூறினான். அது அப்போஸ்தலர் 8 அதிகாரம் என்று நான் நம்புகிறேன்.
He said, who is it that I persecute? And the voice came back and said, I'm Jesus. Oh, I am Jesus, and it's hard for you to kick against the pricks.
அப்பொழுது அவன், நான் யாரை துன்பப்படுத்துகிறேன் என்று கேட்டான். அப்பொழுது அந்த சத்தமானது, நான் இயேசு என்று திருப்பி கூறிற்று. ஓ, நான் இயேசு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார்.
And what was Jesus then? Jesus, he was a light. Just a big light shining bright. Now to encourage us and get a basis here. How was he a light when he was a man?
அப்பொழுது இயேசு என்னவா இருந்தார்? இயேசு, அவர் ஒளியாய், ஒரு பெரிய பிரகாசிக்கிற ஒளியாய் இருந்தார். இப்பொழுது இங்கே ஒரு அடிப்படை ஆதாரத்தை புரிந்து கொள்ளும்படியாக இது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அவர் ஒரு மனிதனாக இருந்த போது அவர் எப்படி ஒரு ஒளியாக இருந்தார்?
Now, no one is a bunch of soldiers with Paul, temple guards, going down to put under arrest. Paul was the chief captain, and they were going down to arrest those people for their campaigns and so forth, and for their religious hope that lay within them.
பவுல் கைது செய்ய சென்று கொண்டிருந்த போது அவனோடு ஒரு கூட்ட போர் வீரர்களும் ஆலய காவலர்களுமே இருந்தனர். பவுல் தலைமை தளபதியாயிருந்தான். அவர்கள் அந்த ஜனங்களை அவர்களுடைய கூட்டங்களில் அவர்கள் தங்களுக்குள் கொண்டிருந்த மத நம்பிக்கைக்காக கைது செய்யவே சென்று கொண்டிருந்தனர்.
But now, here was Jesus as a big light. Now, if you remember, in the beginning, Jesus was a light. Jesus was the Logos that went out of God.
ஆனால் இப்பொழுது இங்கே இயேசு ஒரு பெரிய ஒளியாக இருந்தார். இப்பொழுது நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களேயானால் ஆதியிலே இயேசு ஒரு ஒளியாக இருந்தார். இயேசு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாஸ் ஆயிருந்தார்.
And he was the angel of the covenant that led the children of Israel through the wilderness. And he was a pillar of fire that they looked at.
Amen.
அவர் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்தினூடாக வழிநடத்தின உடன்படிக்கையின் தூதனாயிருந்தார். அவர்கள் நோக்கி பார்த்த அக்கினி ஸ்தம்பமாய் அவர் இருந்தார்.
And he was, and when he was here on earth, he said, I came from God and I go back to God. So if he came from a pillar of fire into a man, then if he went back to where he went back to a light again. And there he was when Paul saw him, he was a light.
அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் மறுபடியும் தேவனிடத்திற்கு செல்கிறேன் என்றார். ஆகையால் அவர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தார். அதன் பின்னர் அவர் எங்கே இருந்தாரோ அங்கே திரும்பிச் சென்றார். அவர் மீண்டும் ஒரு ஒளியாக திரும்பிச் சென்றார். அங்கே இருந்த அவரை பவுல் கண்டபோது அவர் ஒரு ஒளியாயிருந்தார்.
Now, all those soldiers that was with Paul did not see the light. Then is it possible that one can see it and the others won't see it? Certainly. All right. Paul saw it, but the rest of them did not see the light.
இப்பொழுது பவுலோடு இருந்த அந்த போர் வீரர்கள் எல்லோரும் அந்த ஒளியை காணவில்லை. ஒருவர் அதை காண முடியும் என்பதும் மற்றவர்கள் அதை காணவில்லை என்பதும் சாத்தியமா? நிச்சயமாக. சரி, பவுல் அதை கண்டான், ஆனால் அவரோடு இருந்த மற்றவர்களோ அந்த ஒளியை காணவில்லை.
Now, when Peter was in prison, we find out this light came in the jail, opened up the doors, and that light blinded the rest of the guards as they walked out. Peter going, and when he got to the door, it just opened itself quietly, closed behind him.
இப்பொழுது பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது நாம் இந்த ஒளியானது சிறைச்சாலைக்குள்ளே வந்து சிறை கதவுகளை திறந்தது என்பதை நாம் கண்டறிந்தோம். அந்த ஒளி மற்ற காவலர்களை குருடாக்கினது. அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது பேதுரு வெளியே சென்றான். அவன் சிறைச்சாலை வாசலண்டை வந்தபோது அது தானாய் அமைதியாய் திறவுண்டு அவனுக்கு பின்னாக தானாகவே மூடிக்கொண்டது.
From the inner jail, he went to the outer jail door. It opened by its own self, closed quietly, and then he went to the gap, went out into the city street. And he rubbed his eyes as if to say, was I dreaming? He didn't know what had happened.
அவன் உட்காவலரில் இருந்து வெளியே உள்ள கதவண்டை நடந்து சென்றான். அது தானாய் திறமுண்டு அமைதியாய் பின்னர் மூடிக்கொண்டது. அப்பொழுது அவன் அதன் வழியாய் நடந்து நகரத்தின் வீதிக்குள்ளாக சென்றான். அவன் நான் சொப்பனம் கண்டு கொண்டிருந்தேனா என்று கூறுவது போல தன்னுடைய கண்களை தேய்த்தான். என்ன சம்பவித்திருந்தது என்பதை அவன் அறியாதிருந்தான்.
But the angel of the Lord, the same angel that was a pillar of fire that walked Moses to the sea and spread her forth.
Amen.
Oh, and the Dead Sea, the Red Sea, walled up on both sides.
Amen.
And Israel passed over.
ஆனால் கர்த்தருடைய தூதன் சிவந்த சமுத்திரத்தண்டை மோசேயினிடத்தில் அக்னிஸ்தம்பமாய் நடந்து சென்று அதன் மேல் பரம்பி நிற்க அந்த சிவந்த சமுத்திரமானது ஓ பிளந்து இருபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நிற்க இஸ்ரவேலரோ அதன் நடுவாக வெட்டாந்தரையில் கடந்து
போனார்கள்.
அவர்கள் பெருக்கெடுத்து ஓடும் யோர்தானை வந்தபோது அவர் தம்மை அங்கே காணக்கூடியவராக வெளிப்படுத்தவில்லை, ஆனால் அவர் அங்கே இருந்தார். ஏனென்றால் அவர் அதை இரண்டாக பிரித்தார்.
And they went across in April when the plains are all full of water, and he stayed the spring and he stayed the snow from melting, because it didn't wall higher and higher, it just stopped. That's our Jehovah. That's our Lord Jesus. Just stopped. And they walked across on dry land.
சபவெளிகள் முழுவதும் தண்ணீரால் நிரம்பியிருந்த ஏப்ரல் மாதத்தில் அவர்கள் அதனை கடந்து சென்றனர். அவர் வசந்த காலத்தில் நிறுத்தி வைத்திருந்தார். அவர் பனி உருகுவதை நிறுத்தி வைத்திருந்தார். ஏனென்றால் அது மதில் போல உயரமாய் எழவில்லை, அது அப்படியே நிறுத்தப்பட்டது. அதுவே நம்முடைய யெகோவாய் உள்ளது, அதுவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவாய் உள்ளது, அப்படியே நின்று போனது. அவர்கள் உலர்ந்த தரையினூடாக நடந்து சென்றார்கள்.
God promised that he would take care of them, so he was obligated to his promise. Now, Paul, aware of these things and knowing them, he was privileged because God was speaking directly to Paul. He wasn't speaking to the soldiers that was with him. He was only speaking to Paul.
இப்பொழுது தேவன் அவர்களை கவனித்துக் கொள்வதாக வாக்களித்திருந்தார். ஆகையால் அவர் தம்முடைய வாக்குத்தத்திற்கு கடமைப்பட்டவராயிருந்தார். இப்பொழுது பவுல் இந்த காரியங்களை குறித்து அறிந்து அவைகளை தெரிந்து வைத்திருந்தான். அவன் சிலாக்கியம் பெற்றவராயிருந்தான். ஏனென்றால் தேவன் பவுலிடத்தில் நேரடியாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் அவனோடு இருந்த போர் வீரர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர் பவுலிடத்தில் மாத்திரமே பேசிக் கொண்டிருந்தார்.
When the angel of the Lord came down in the form of a star, and the stargazers, the wise men of India, when they saw that star and followed it for hundreds of miles.
இப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒரு நட்சத்திர ரூபத்தில் இறங்கி வந்தபோது நட்சத்திரத்தை உற்று நோக்குபவர்கள், இந்தியாவின் வானசாஸ்திரிகள், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை நூற்றுக்கணக்கான மைல்கள் பின்தொடர்ந்தனர்.
And it went over every observatory because it kept the time of the stars. And no one saw that star but the wise man. Oh my, doesn't that thrill you?
அது ஒவ்வொரு வானிலை ஆய்வுக் கூடத்தையும் கடந்து சென்றது. ஏனென்றால் அவர்களோ நேரத்தை நட்சத்திரத்தைக் கொண்டே கணித்து வந்தனர். வான சாஸ்திரிகளை தவிர வேறு யாரும் அந்த நட்சத்திரத்தை காணவே இல்லை. ஓ என்ன, அது உங்களை சிலர்ப்புட்டுகிறதல்லவா?
Then you see, God doesn't deal with organizations. He doesn't deal with groups of people. He deals with individuals.
Amen.
He reveals himself to individuals.
ஆகையால் நீங்கள் பாருங்கள், தேவன் ஸ்தாபனங்களோடு இடைபடுகிறதில்லை. அவர் ஜனக்குழுக்களோடு இடைபடுகிறதில்லை. அவர் தனிப்பட்ட நபர்களோடு இடைபடுகிறார். அவர் தனிப்பட்ட நபர்களுக்கே தம்மை வெளிப்படுத்துகிறார்.
And now to say this, not this, God knows my heart. And not to say this for own personal praise, not just to be there. But did you know that same God,
Amen.
That same Jesus,
Amen.
Is with us this morning?
இப்பொழுது இதை கூற இதையல்ல, தேவன் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இதை சொந்த நபருக்காக, சொந்த புகழ்ச்சிக்காக இப்பொழுது கூறவில்லை. அப்படியே அங்கே இருக்க வேண்டும். ஆனால் அதே மாறாத தேவன், அந்த மாறாத இயேசு இந்த காலையில் நம்மோடு இங்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா?
You know, each one of you has a little individual witness of it right now.
Amen.
That he's here and he's done something for us in this day that he didn't do in the other days.
Amen.
He had his picture taken in this day. We got it hanging right there, see? The pillar of fire. The same Lord Jesus.
அவர் இங்கிருக்கிறார் என்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அதை குறித்த ஒரு சிறு தனிப்பட்ட சாட்சியை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர் மற்ற நாட்களில் செய்யாத ஒரு காரியத்தை இந்த நாளில் அவர் நமக்காக அதை செய்திருக்கிறார். இந்த நாளில் அவர் தம்முடைய புகைப்படம் எடுக்கப்பட அனுமதித்திருந்தார். நாம் அதை அங்கே தொங்க வைத்துள்ளோம். பார்த்தீர்களா? அக்னி ஸ்தம்பம், அதே கர்த்தராகிய இயேசு.
Watch how he works. Now, if he's the same Lord Jesus, he'll do the same thing. For the Bible said he is the same yesterday, today, and forever.
அவர் இப்பொழுது எப்படி கிரியை செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் அதே கர்த்தராகிய இயேசுவாய் இருப்பாரேயானால் அவர் அதே காரியங்களை செய்வார். ஏனென்றால் வேதமோ அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று உரைத்துள்ளது.
Now, before Paul would announce anything, whether this was right or wrong, he first went down into Egypt and spent 3 years to find out if it was scriptural or not. Did you ever know that?
இப்பொழுதோ பவுல் எந்த காரியத்தையும் அறிவிப்பதற்கு முன்பு இது சரியா அல்லது தவறா என்று கண்டறிய, அது வேத பிரகாரமானதா அல்லது இல்லையா என்பதை கண்டறிய அவர் முதலில் எகிப்திற்கு சென்று 3 வருடங்கள் செலவழித்தார். நீங்கள் எப்போதாவது அதை அறிந்திருக்கிறீர்களா?
After Paul's conversion, he went to Egypt for 3 years. There he abode, and therefore he learned this great wisdom.
பவுல் மனமாற்றத்திற்கு பிறகு அவன் எகிப்திற்கு சென்று 3 வருடங்கள் இருந்தான். அங்கே அவன் தரித்திருந்து அங்கேதான் அவன் இந்த மகத்தான ஞானத்தை கற்றுக்கொண்டான்.
Now, not in any comparison at all, I'm just giving you how the Holy Spirit still remains the same. Now, my church here remembers years ago when this angel would appear and would show things. I was a little skeptic of it. All of you know that, you old timers. If that's right, raise up your hand when you've heard, you're looking at church yet from the old timers. See?
இப்பொழுது எந்த ஒப்பிடுதலும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இன்னமும் மாறாதவராயிருக்கிறார் என்பதையே நான் உங்களுக்கு அப்படியே கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இங்குள்ள என்னுடைய சபை அங்கத்தினரிலே அநேக வருடங்களுக்கு முன்னர் இந்த தூதன் தோன்றி காரியங்களை காண்பித்தார். நான் அதை குறித்து சற்று சந்தேகப்படுகின்றவனாயிருந்தேன். பழங்காலத்தோர்களாகிய நீங்கள் எல்லோருமே அதை அறிவீர்கள். நீங்கள் கேள்விப்பட்ட போது, அதாவது அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஆம், பாருங்கள், சபையை பாருங்கள், அதே சமயத்தில் பழங்காலத்தவரை பாருங்கள். பார்த்தீர்களா?
I was skeptic because preachers told me it was of the devil. And I kind of believed it. But I waited. I wouldn't say nothing about it.
நான் சந்தேகப்படுகிறவனாய் இருந்தேன். ஏனென்றால் அது பிசாசாய் இருந்தது என்று பிரசங்கிமார்கள் இடத்தில் கூறியிருந்தனர். நான் அதை அந்த விதமாக நம்பினேன். ஆனால் நான் காத்திருந்தேன். அதே சமயத்தில் நான் அதை குறித்து ஒன்றையுமே கூறவில்லை.
But oh, blessed be the name of the Lord. One night and another, he come down an angel and revealed it in the scriptures.
Amen.
And he was, and when I seen it in the scriptures, then to blast across the world with it.
Amen.
The message.
ஆனால், ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஒரு இரவு அவர் ஒரு தூதனாக இறங்கி வந்து அவரை குறித்திருந்த வேத வாக்கியங்களில் அதை வெளிப்படுத்தினார். நான் அதை வேத வாக்கியங்களில் கண்டபோது அதன் பின்னர் அந்த செய்தியை உலகம் முழுவதும்
முழக்கமிட்டேன்.
அப்போதிலிருந்துதான் ஓரல் ராபர்ட்ஸ், ஏ ஏ ஆலன், டாமி ஆஸ்பான், டாமி ஹிக்ஸ் இன்னும் அநேகர் புறப்பட்டு சென்றார்கள். பார்த்தீர்களா? இதுவோ ஜனங்களுக்கு ஒரு செய்தியாய் உள்ளது.
And Jesus is the same yesterday, today, and forever. Is scripturally. He's the same. He does the same. He is the same. And he works the same. He manifests himself the same. And he's here this morning the same.
Yes. நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். வேத பிரகாரமாக அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அதே காரியங்களை செய்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அதையே மாறாமல் செய்கிறார். அவர் அதே விதமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த காலையில் அவர் இங்கே மாறாதவராக இருக்கிறார்.
Now we may see him, we may not. Whatever it is, we got a witness right now that he's here.
இப்பொழுது நாம் அவரை காணலாம், நாம் காணாமலும் இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் அவர் இங்கு இருக்கிறார் என்பதற்கு நாம் இப்பொழுது ஒரு சாட்சியை உடையவர்களாக இருக்கிறோம்.
Now we find out that Paul, upon this experience, in writing these letters, most of them from jail, he had compared the Old and New Testament.
இப்பொழுது பவுல் இந்த அனுபவத்தின் பேரில் இந்த நிருபங்களை அவைகள் பெரும்பாலானவற்றை சிறையிலிருந்து எழுதினான் என்பதை நாம் இப்பொழுது கண்டறிகிறோம். அவன் புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டுடன் ஒப்பிட்டு எழுதியிருந்தான்.
Now remember, the last writer of this Bible, by inspiration, God came down and told him, if any man shall add anything to it, or take anything away from it, the same will be taken out of the part of the book of life for him.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஆவியின் ஏவுதலை கொண்ட இந்த வேதாகமத்தின் கடைசி எழுத்தாளனிடத்தில் தேவன் இறங்கி வந்து எந்த மனிதனாவது இதனோடு எதையாவது கூட்டினால் அல்லது இதிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும் என்று கூறினார்.
So we'd be daring to add one thing to it. Oh, it must stay as it is. Mustn't be anything added to it. And we must contend for everything that's in it. I don't want any more, and I don't want any less. I want just what it says.
ஆகையால் நாம் அதனோடு எதையும் கூட்ட துணிச்சல் கொள்ளக்கூடாது. ஓ, அது இருக்கிற வண்ணமாக அது இருக்க வேண்டும். அதனோடு எதையும் கூட்டக்கூடாது. அதில் உள்ள ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் போராட வேண்டும். எனக்கு அதில் உள்ளதை காட்டிலும் அதிகமாக வேண்டாம், அல்லது அதில் உள்ளதை விட குறைவாகவும் எனக்கு வேண்டாம். அது கூறுகிற விதமாகவே எனக்கு வேண்டும்.
Now, this book of Hebrews, the reason I've chosen, one purpose, one thing, this letter of dear Brother Branham and so forth, and we want to stay with the Word.
இப்பொழுது இந்த எபிரேய புத்தகம் நான் இதை தெரிந்து கொண்டதற்கு காரணம் ஒரு நோக்கம் ஒரு காரியம் இந்த நிருபம் அருமை சகோதரன் பிரணாம் என்பது போன்று உள்ளது. நாம் வார்த்தையோடு தரித்திருக்க விரும்புகிறேன்.
Now, the first chapter was the exalting of Jesus. So he's the main one. And Paul let us know the other night that he was in the great beginning.
இப்பொழுது முதலாம் அதிகாரம் இயேசுவை உயர்த்துகிறதாய் உள்ளது. எனவே அவரே முக்கியமான ஒருவராய் இருக்கிறார். அன்று ஒரு இரவு பவுல் மகத்தான துவக்கத்தில் அவர் இருந்ததை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்தார்.
And we found out that he was nothing less than Melchizedek, the king of Salem, the great of the seventh chapter. And now this morning we approach him from another standpoint from the second chapter.
அவர் அந்த மகத்தான ஏழாம் அதிகாரத்தில் உள்ள மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா என்பவரே அல்லாமல் வேறு ஒருவரும் அல்ல என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது இந்த காலையில் நாம் அவரை இதிலிருந்து மற்றொன்றிற்கு மற்றொரு நிலைப்பாட்டில் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து அணுகுகிறோம்.
Now, after Paul giving us this great, marvelous message of exalting Jesus and even made the angels to worship him, and I think over here, like the earth, how it's old and folded as a vesture, but they shall perish, but thou remainest.
இப்பொழுது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் என்ற இந்த மகத்தான ஆச்சரியமான செய்தியான இயேசு உயர்த்துகிறதை பற்றி நமக்கு கூறின பிறகு அது இங்கு பூமியைப் போன்று எவ்வளவு பழமையானது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர்.
Over in the second chapter, the second verse, I believe it is, hath he these days spoken to us by his son, in the sundry times and divers manner he spoke with the prophets. We went through and found out what the prophets was and how God brought his message by the prophets.
இரண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் என்று உள்ளது என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், தீர்க்கதரிசிகள் என்னவாய் இருந்தனர் என்றும் தேவன் தம்முடைய செய்தியை தீர்க்கதரிசிகள் மூலம் எப்படி கொண்டு வந்தார் என்பதையும் நாம் கண்டறிந்தோம்.
But in this last day he's spoken to his son Jesus by the Holy Spirit. He spoke to the prophets then. Then we got back and found out all those prophets had the Spirit of Christ in them.
ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவர் தம்முடைய குமாரன் மூலமாய் இயேசு மூலமாய் பரிசுத்த ஆவியினால் திருவுளம் பற்றினார். அப்பொழுது அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினார். அதன் பின்னர் அந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் தங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருந்தனர் என்பதை நாம் திரும்பவும் பார்த்து கண்டறிந்தோம்.
We went back to Joseph and found out he perfectly typed Christ. Went back to Moses and found he perfectly typed Christ.
நாம் யோசேப்பிற்கு திரும்பி சென்று அவன் கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மாதிரியாக இருந்ததையும் கண்டறிந்தோம். பின்னர் மோசேயைக்கு திரும்பி சென்று அவன் கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மாதிரியாக இருந்தான் என்பதையும் கண்டறிந்தோம்.
Then we come down then to even David. And when David was rejected in Jerusalem, not knowing why, but went up over the hill and looked back on the Mount of Olives and wept over Jerusalem because he was rejected.
அதன் பின்னர் நாம் தொடர்ந்து வந்து தாவீதும் கூட அவ்வாறு இருந்ததை கண்டோம். தாவீது எருசலேமில் புறக்கணிக்கப்பட்டதை ஏன் என்று அறியாதவனாயிருந்தான். அவன் மலையின் மேல் சென்று திரும்பி பார்த்து ஒலிவ மலையின் மேலிருந்து எருசலேமை பார்த்து அழுதான். ஏனென்றால் அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்தான்.
800 years the man, the son of David, was rejected as king in Jerusalem and sat on the same hill and wept. Oh, the Spirit of Christ dealing with individuals.
அப்போதிலிருந்து 800 வருடங்கள் கழித்து எருசலேமிலே ராஜாவாகிய தாவீதின் குமாரன் புறக்கணிக்கப்பட்ட போது அதே மலையின் மீது அமர்ந்து அழுதார். ஓ, கிறிஸ்துவின் ஆவி, தனிப்பட்ட நபர்களோடு இடைபடுதல்.
Now Paul starts off to say, therefore we ought to give the more earnest heed to the things which we have heard.
இப்பொழுது பவுல் கூற துவங்குகிறான். ஆகையால் நாம் கேட்டவைகளை அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
Second chapter now we're starting. Therefore we ought to give the more earnest heed to the things which we have heard, lest any time we should let them slip.
இப்பொழுது நாம் இரண்டாம் அதிகாரத்தை துவங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
Oh, may God drive that home. In this tabernacle this morning, I pray the Holy Spirit will sink that so deep into your heart. We ought to give the most earnest heed to the things which we've heard.
Oh, தேவரதே இந்த குடாரத்தில் இந்த காலையில் பதிய செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரதை உங்கள் இருதயங்களுக்குள் மிக ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் கேட்டவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
What type of people ought we to be when we see the great Jehovah come down and do the things that he does and see him compared scripture by scripture that they're the truth, and we sit around sometimes like a warts on a log and just so unconcerned.
மகத்தான யெகோவா இறங்கி வந்து அவர் செய்கிற காரியங்களை செய்கிறதை நாம் காணும்போது, அவைகளை வேத வாக்கியத்தை கொண்டு வேத வாக்கியத்தை ஒப்பிடுவதை காணும்போது, அவை சத்தியமாயிருப்பதை நாம் காணும்போதும், நாம் என்ன மாதிரியான ஜனங்களாய் இருக்க வேண்டும்? நாம் சில சமயங்களில் அவ்வளவு அக்கறையற்றவர்களாய் இருந்து கொண்டு ஒரு மரத்துண்டின் மேலுள்ள பாலுண்டிகளைப் போல சுற்றி அமர்ந்திருக்கிறோம்.
We ought to be busy every minute trying to get people to Christ. We ought to be lively stones. We should never be slowful like we are.
நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஜனங்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வரும்படி முயற்சிக்க ஓய்வில்லாமல் செயல்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஜீவனுள்ள கற்களாய் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது இருக்கிறது போல ஒருபோதும் சோம்பலாய் இருக்கவே வேண்டாம்.
We'll go up to church and we'll see the Lord Jesus do something or bless us in such a way. And then we'll go back out and say, very nice meeting.
நாம் எல்லோரும் சபைக்கு சென்று கர்த்தராகிய இயேசு செய்கிற ஏதோ ஒன்றை காண்போம், அல்லது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை காண்போம், அதன் பின்னர் நாம் திரும்பிச் சென்று மிக அருமையான கூட்டம் என்று கூறிவிடுவோம்.
Now the preaching of the word, we enjoy it, but that's not the main thing. That's not, we should not worship the Lord just after we get through preaching the word as we usually do. Just worship him. That's wonderful. But we should worship him every hour of our life.
இப்பொழுது வார்த்தையை குறித்த பிரசங்கத்தை நாம் கேட்டு மகிழ்கிறோம். ஆனால் அது முக்கியமான காரியம் அல்ல. அதுவல்ல, நாம் வழக்கமாக செய்கிறது போன்று நாம் வார்த்தையை பிரசங்கிக்க கேட்கும் போது மாத்திரம் ஆராதிக்காமல் எப்பொழுதும் அவரை ஆராதிக்க வேண்டும். அது அற்புதமானதுதான். ஆனால் நாம் நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு மணி நேரமும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
When we're at work, we should worship him. Every time the opportunity presents itself, worship the Lord by testifying of him.
நாம் பணியில் இருக்கும்போது நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தக்க தருணம் கிடைக்கும் பொழுது அவரை குறித்து சாட்சி பகர்வதன் மூலம் கர்த்தரை ஆராதிக்கிறோம்.
If you see some of you ladies see a woman in the wrong, worship the Lord by taking her and saying, sister, there's a better life than this.
பெண்மணிகளாகிய உங்களில் சிலர் ஒரு ஸ்திரீ தவறாயிருப்பதை நீங்கள் காண்பீர்களேயானால், அப்பொழுது நீங்கள் அழைத்துச் சென்று, சகோதரியே, இதை பார்க்கலாம் ஒரு மேலான ஜீவியம் உண்டு என்று கூறுவதன் மூலம் கர்த்தரை ஆராதிக்கின்றீர்கள்.
You man at your work, when you hear a man using the name of the Lord in vain, get a chance to one side and step over and take him by the hand and say, you, there's a better life than this. You shouldn't use those words. And tell him in a meek, gentle way, all those things is a worship.
புருஷர்களாகிய நீங்கள் உங்களுடைய பணியில் இருக்கும் போது ஒரு மனிதன் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதை நீங்கள் கேட்கும் போது, அப்பொழுது ஒரு பக்கமாக நடுவிச் சென்று அவனை கரம் பிடித்து அடைத்து சென்று, உனக்கிதை பார்க்கலும் ஒரு வேளாண் ஜீவியம் ஒன்று உண்டு, எனவே நீ அந்த வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்று கூறுங்கள். அவனிடத்தில் ஒரு சாந்தமான பெருந்தன்மையான முறையில் சொல்லுங்கள். அந்த எல்லா காரியங்களுமே ஒரு ஆராதனையாக உள்ளது.
And when we see someone sick and the doctor says there's no more can be done, we are to worship the Lord by telling him there's a God of heaven that answers prayer.
யாரோ ஒருவர் சுகவீனமாய் இருப்பதை நாம் காணும்போது, இனி ஒன்றுமே செய்யப்பட முடியாது என்று மருத்துவர் கூறும்போது, அப்பொழுது நாம் ஜபத்திற்கு பதிலளிக்கிற பரலோகத்தின் தேவன் ஒருவர் உண்டு என்று அவர்களிடத்தில் கூறுவதன் மூலம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்.
And then when we see those things take place that we do see take place in them, we should never let these things slip. We just let it go through our fingers.
ஆகையால் அந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் காணும்போது, கூடுமானவரை இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் காணும்போது, நாம் இந்த காரியங்கள் நடுவி செல்ல அனுமதிக்க வேண்டாம். நாமோ அது நம்முடைய விரல்களை விட்டே நடுவி சென்று விட அனுமதிக்கிறோம்.
That's what's the matter with the great Pentecostal church today. They've let the very cream of the crop slip through their fingers when they had it in their hands.
அதுதான் இன்றைய மகத்தான பெந்தேகோஸ்தே சபையோடு உள்ள காரியமாய் உள்ளது. அவர்கள் மிகச்சிறந்த காரியத்தை அவர்களுடைய கரங்களில் கொண்டிருந்த போது, அது அவர்களுடைய விரல்களினூடாக நடுவி செல்ல அனுமதித்து விட்டார்கள்.
But look what they've done. They've done like the rest of the churches. They've run in the games in the way of Korah and Parish and the way of Cain and Parish in the games and of Korah.
ஆனால் அவர்கள் என்ன செய்தனர் என்பதை நோக்கி பாருங்கள். அவர்களும் மற்ற சபைகளைப் போலவே செய்தனர். இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசுகிற பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள்.
They've organized. Instead of having a brotherhood where we could all be one, they've organized themselves. Made little organizations and little isms and sprung up from there and just broke up brotherhood.
அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டனர். நாம் யாவரும் ஒன்றாயிருக்கக்கூடிய சகோதரத்துவத்திற்கு பதிலாக அவர்கள் தங்களுக்கு ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டனர். சிறு ஸ்தாபனங்களும் வேற்றுமையான உபதேசங்களும் எழுப்பப்பட்டு சகோதரத்துவத்தை முறித்து போட்டன.
And if you don't watch, the Baptists and Presbyterians go to pick it up because God's able of these stones to rise children to Abraham.
நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் பாப்டிஸ்டுகளும் பிரஸ்பிடேரியன்களும் இதை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். ஏனென்றால் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார்.
And we've let it slip away from the hands by being disunified. How did the Indians lose this country to the white man? Is because they were disunified.
நாம் ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தால் அது கரங்களில் இருந்து நடுவி செல்ல விட்டுவிட்டோம். இந்தியர்கள் வெள்ளைக்காரரிடம் இந்த நாட்டை எப்படி பறிகொடுத்தனர்? அவர்கள் ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தினாலே ஆகும்.
If they made one big forefront, but they were fighting one among each other, they would have held their grounds if they'd all come together.
ஆனால் அவர்கள் ஒருவருக்குள்ளே ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அவர்கள் தங்களுடைய நிலத்தை கைவிடாமல் பற்றிக் கொண்டிருந்திருப்பார்கள்.
How are we going to lose it? Because we're disunified. How we lose our experience with God is because we disunified.
நாம் அதை எப்படி இழக்கப் போகிறோம்? ஏனென்றால் நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிறோம். நாம் எப்படி தேவனோடு உள்ள அனுபவத்தை இழக்கிறோம் என்றால் நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிற காரணத்தினாலே ஆகும்.
We set up one and call this the Methodist and this the Baptist and this the Assemblies and this the Oneness and this the something else and the Church of God and the Nazarene and the Pilgrim Holiness. We disunify the body of Christ.
நாம் ஒன்றை அமைத்து இதை மெத்தோடிஸ்ட், இதை பாப்டிஸ்ட், இதை அசம்பிளிஸ், இதை ஒருத்துவம், இதை வேறேதோ ஒன்று என்றும், தேவனுடைய சபை என்றும், நசரேயன் என்றும், யாத்திரிக பரிசுத்தர் என்றும் அழைக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒருங்கிணைப்பில்லாமல் இருக்கிறோம்.
We should never be divided. We might differ in ideas, but let's be heart and heart brothers.
Amen.
God wants us to be. He died for the entire church of God.
Amen.
And we do not want to be disunified.
நாம் ஒருபோதும் பிரிந்திருக்கவே கூடாது. நாம் எண்ணத்தில் வேறுபடலாம், ஆனால் நாம் மனமாற சகோதரர்களாய் இருப்போமாக. நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் முழு தேவனுடைய சபைக்காகவும் மரித்தார். நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்க விரும்புகிறதில்லை.
Now we ought to give the most earnest heed, lest any time we should let them slip. For if the words spoken by angels were steadfast. Amen. You hear? If the words spoken by the angels. Now angel is a messenger.
Amen.
The word angel means a messenger.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு, நீங்கள் அதை கேட்டீர்களா? தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு இப்பொழுது தூதன் என்பவர் செய்தியாளனாயிருக்கிறார். தூதன் என்ற வார்த்தை செய்தியாளன் என்பதை பொருட்படுத்துகிறது.
And he just got through in the first book here, God in sundry times and diverse manner spoke to the fathers by the prophets. That was God's messengers.
Amen.
And they were God's messengers, they were God's angels. A messenger is an angel, or an angel is a messenger rather.
இங்கே புத்தகத்தின் முதலாம் அதிகாரத்தினூடாக பார்க்கையில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருடம் பற்றின தேவன் என்று உள்ளது. அது தேவனுடைய செய்தியாளர்களாயிருந்தனர். அவர்கள் தேவனுடைய செய்தியாளர்களாயிருந்தனர். அவர்கள் தேவனுடைய தூதர்களாயிருந்தனர். ஒரு செய்தியாளன் ஒரு தூதனாயிருக்கிறான். இல்லை என்றால் சரியாக கூறினால் தூதன் செய்தியாளனாயிருக்கிறான்.
You are a messenger this morning. You are a messenger of good news or a messenger of bad news.
ஒரு செய்தியாளன், நீங்கள் இந்த காலையில் ஒரு செய்தியாளனாயிருக்கிறீர்கள். நீங்கள் நற்செய்தியை குறித்த ஒரு செய்தியாளனாயிருக்கிறீர்கள் அல்லது துர்ச்செய்தியை குறித்த ஒரு செய்தியாளனாயிருக்கிறீர்கள்.
Oh, isn't it beautiful to know that we are ambassadors? That we are angels, the messengers of the resurrection.
Amen.
That we are God's messengers to the sinful world that Christ lives.
Amen.
Oh, நாம் ராஜ்யத்தின் தூதர்களாய், அதாவது நாம் தூதர்களாய் உயிர்த்தெழுதலின் செய்தியாளர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது அழகாயிருக்கிறது அல்லவா? நாம் இந்த பாப உலகத்தில் கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதற்கு தேவனுடைய செய்தியாளர்களாய் இருக்கிறோம்.
In our hearts he lives, in our spirits he lives, and he brings us from the low, debauched life of sin and exalts us up and gives us a hallelujah in our soul.
Amen.
And makes us new creatures.
Amen.
We are messengers, angels of the covenant. How wonderful!
நம்முடைய இருதயங்களில் அவர் ஜீவிக்கிறார். நம்முடைய ஆவியில் அவர் ஜீவிக்கிறார். அவர் இழிவான ஒழுக்கக்கேடான பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை கொண்டு வந்து நம்மை உயர்த்தி நமக்கு ஒரு அல்லேலூயாவை நம்முடைய ஆத்துமாக்களில் அளித்து நம்மை புது சிருஷ்டிகளாக்குகிறார். நாம் செய்தியாளர்களாய் உடன்படிக்கையின் தூதர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு அற்புதமானதாய் உள்ளது!
And now in the Old Testament, if the words spoken by angels were steadfast, that it had to be right.
Amen.
In the Old Testament, before a prophet's word could be made manifest, it had to be examined and proved.
Amen.
இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அந்த விதமாக அது சரியாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்னர் அது பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருந்தது.
They wasn't loose with it like we are today.
Amen.
Just go out and have any kind of sensation or anything else. Oh, glory to God, that's it. You're mistaken.
இன்றைக்கு நாம் இருப்பது போன்று அவர்கள் அதைக் கொண்டு உறுதியற்று விடவில்லை. அப்படியே வெளியே போய் ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுதலை பெற்று அல்லது வேறெந்த காரியத்தையாவது பெற்றுக் கொண்டு ஓ தேவனுக்கு மகிமை அதுதானது என்று கூறும்போது நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள்.
The Bible said that in the last days the devil will impersonate Christianity so close to let it see the very elected if possible. is right. So we must test it.
வேதம் கடைசி நாட்களில் பிசாசு கிறிஸ்தவ மார்க்கத்தை பாவனை செய்வான் என்றும், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருப்பான் என்றும் கூறியுள்ளது. அது உண்மை. ஆகையால் நாம் அதை சோதித்து பார்க்க வேண்டும்.
And how did they test it in their day? To the Urim Thummim, the breastplate of Aaron that had those stones in it, carbuncle, jasper, diamond, ruby, sapphire.
அவர்கள் அதை தங்களுடைய நாளில் எப்படி சோதித்து பார்த்தனர்? ஊரையும் தும்மி மண்டைக்கு சென்றே ஆரோனின் வர்ப்பதகத்தில் மாணிக்கம், பதுமராகம், வஜ்ரம், முத்து, இந்திரநீலம் போன்ற அந்த கற்கள் இருந்தன.
All those stones that represent the birth of these 12 patriarchs was in the breastplate of Aaron. And when a prophet prophesied and that sacred light flashed over it, God said, that is the truth.
ஆரோனின் மார்ப்பதகத்தில் இருந்த அந்த கற்கள் யாவும் இந்த 12 கோத்திர பிதாக்களின் பிறப்பையே சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் முறைத்த போது அதன் மேலிருந்து அந்த புனிதமான ஒளி எழும்பி பிரகாசித்திருந்தால் அப்பொழுது தேவன் அது சத்தியம் என்று கூறியிருந்தார்.
But no matter how real it seemed, if it didn't flash on that, it wasn't the truth. So that Urim Thummim went with that priesthood. But this Bible is God's Urim Thummim today. And when a prophet prophesies, it must absolutely flash with the Bible. Then God says, then he comes down and proves it.
ஆராலது எவ்வளவுதான் உண்மையாக தென்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். அதன் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கவில்லை என்றால் அது சத்தியமாக இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஓரியும் தும்மியும் அந்த ஆசாயத்துவத்தோடு சென்றுவிட்டது. ஆனால் இந்த வேதமே இன்றைக்கு தேவனுடைய ஊரியும் தும்மியுமாக உள்ளது. ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கிற பொழுது அது வேதாகமத்தோடு முற்றிலுமாய் பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் இறங்கி வந்து அதை நிரூபிக்கிறார் என்று அவர் கூறுகிறார்.
Oh, how I can glorify God today.
Amen.
I'm thinking back of another Sunday morning about like this when I was leaving the tabernacle. And you people were weeping and asking me not to go.
Oh, இன்றைக்கு எப்படி என்னால் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? நான் இந்த கூடாரத்தை விட்டு சென்று கொண்டிருந்த போது இதை குறித்து மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த விதமாக நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஜனங்களாகி நீங்கள் அழுது கொண்டு என்னை போக வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டிருந்தீர்கள்.
But when I preached on David and Goliath, and how are you going to face that cold and different world that says the days of miracles is past? I said there's one big giant, and as soon as we can slay him, the rest of them will take courage. And the Lord granted that.
ஆனால் நான் தாவீதும் கோலியாத்தும் என்பதன் பேரில் பிரசங்கித்த போது அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று கூறுகிற இந்த குளிர்ந்து போன அலட்சியமான உலகத்தை எப்படி நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள் என்று பிரசங்கித்தேன். நான் ஒரு பெரிய ராட்சதர் இருக்கிறான், நாம் அவரை கொன்றவுடனே மற்றவர்கள் தைரியமடைந்து விடுவார்கள் என்றேன். கர்த்தர் அதை அருளினார்.
And then there was an old Robertson and Jaggers and so forth pull the sword and we fought the enemy out of the land. Shut their mouths. They can't say that miracles don't happen because here they are.
அதன் பின்னர் ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் ஜேக்கட்ஸ் போன்றவர் பட்டயத்தை உருவி நாம் சத்துருவோடு போரிட்டு தேசத்தை விட்டு துரத்தி அவர்களுடைய வாய்களை அடைத்து போடுவோம் என்று கூறினார்கள். எனவே அற்புதங்கள் நிகழ்கிறதில்லை என்று அவர்கள் கூற முடியவில்லை. ஏனென்றால் இங்கேயே அவைகள் நிகழ்ந்தன.
Sure, God's word is eternal. It flashed on the Urim. Flashed on the word. That's his Urim Thummim. And when it flashed on that, it was positive.
நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நித்தியமானதாக இருக்கிறது. அது ஊரின் மேல் பிரகாசித்தது, வார்த்தையின் மேல் பிரகாசித்தது. அதுவே அவருடைய ஊரையும் தும்மியுமாய் உள்ளது. அது அதன் மேல் பிரகாசித்த போது அது உறுதியானதாக இருந்தது.
Anybody that's needy, if you're a sinner, you want to know how to get saved, believe on the Lord Jesus Christ.
தேவையுள்ள எவருமே, நீங்கள் ஒரு பாவியாக இருந்தால், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ள விரும்பினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருங்கள்.
Today we got so many things you have to do. Have to turn new pages, you have to do this and do that in order to get saved.
இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை நாம் உடையவர்களாயிருக்கிறோம். புது வாழ்க்கையை துவங்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்கிறோம்.
When this jailer asked Paul, what must I do to be saved? If in you or I, we told him the things he ought not to do.
நானோ பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலைக்காரனை குறித்து நினைத்து பார்க்கிறேன். இந்த சிறைச்சாலைக்காரன் பவுலிடத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அது நீங்களாகவோ அல்லது நானாகவோ இருந்திருந்தால் அவன் செய்யக்கூடாத காரியங்களை நாம் அவனுக்கு கூறியிருந்திருப்போம்.
You ought to quit drinking, you ought to quit gambling, you ought to quit this, you ought to quit that. Paul never told him that. He just told him the things he ought to do.
Amen.
Believe on the Lord Jesus Christ and thou shalt be saved.
நீ குடிப்பதை விட்டுவிட வேண்டும். நீ சூதாடுவதை விட்டுவிட வேண்டும். உன்னுடைய சூதாட்டத்தை விட்டுவிட வேண்டும். நீ இதை விட்டுவிட வேண்டும், நீ அதை விட்டுவிட வேண்டும் என்று கூறியிருப்போம். பவுலோ அவனிடத்தில் அதை குறித்து கூறவே இல்லை. அவன் செய்ய வேண்டிய காரியங்களையே பவுல் அவனுக்கு கூறினான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்றான்.
He that heareth my words and believeth on him that sent me has everlasting life. That's Urim Thummim Phlegm. St. John 5:24.
இப்பொழுது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுவே ஊரீம் தும்மி பிரகாசித்தலாகும். பரிசுத்த யோவான் 5:24.
I'm the Lord, heals all thy diseases. James 5:14. Call the elders and arm in all prayer, faith shall save the sick, the Urim of flashing. That's God's eternal word.
நானே உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர். யாக்கோபு 5:14 மூப்பரலை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபியுங்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று உள்ளது. ஓரையும் தும்மியும் பிரகாசித்தல் புரிகிறதா? அது தேவனுடைய நித்திய வார்த்தையாய் உள்ளது.
I don't care how many atheistic, infidelic, agnostics, skeptics rise up. God will stand by his word.
Amen.
He promised he would do it.
எத்தனை நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கையற்றவர், கடவுளை புரிந்து கொள்ளவே முடியாது என்று நம்புபவர், சந்தேகக்காரர்கள் எழும்பினாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் தம்முடைய வார்த்தைக்காக நிற்பார், அவர் அதை செய்வதாக வாக்கு பண்ணினார்.
And we ought to give a more earnest heed to these things which we heard, lest any time we let them slip. For if the words spoken by angels, the prophets, were steadfast, worthy, we could spend a week on this.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் தீர்க்கதரிசிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அவைகள் அவ்வாறு இருந்தனவா? நாம் இதன் பேரில் ஒரு வாரம் செலவழிக்க கூடும்.
Was it steadfast when Moses spoke?
Amen.
It sure was.
Amen.
How about Elijah setting up on top of the mountain?
Hallelujah.
The Lord told him, get up there, Elijah. I'll stay there with you. Want some fellowship.
மோசே பேசினபோது அது உறுதிப்படுத்தப்பட்டிருந்ததா? அது ரட்சகமாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. மலையின் உச்சியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்த எலியாவை குறித்து எப்படி இருந்தது? கர்த்தர் அவனிடத்தில், எலியாவே அங்கே எழுந்து போ, நான் அங்கே உன்னோடு தரித்திருந்து ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் என்றார்.
God likes to fellowship with his people. But we won't stand still long enough for him to fellowship with us. We're so busy skipping about from place to place and so much.
தேவன் தம்முடைய ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். ஆனால் அவர் நம்மோடு ஐக்கியம் கொள்ள நாம் அவருக்காக போதுமான நேரம் நிற்க மாட்டோம். நாம் மிகவும் துரிதமாக ஓய்வின்றி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாண்டி சென்று கொண்டே இருக்கிறோம்.
Sit still, Elijah. He wanted 3 years and 6 months of fellowship. We can't give him 3 minutes hardly. 3 years and 6 months of constant fellowship. Oh, I love that.
எலியாவே அங்கே அப்படியே இரு. அவர் 3.5 வருடம் ஐக்கியம் கொள்ள விரும்பினார். நம்மால் அவருக்கு 3 நிமிடங்கள் அளிக்க முடியவில்லை. 3.5 வருட கால தொடர் ஐக்கியம், ஓஹோ, நான் அதை நேசிக்கிறேன்.
So don't worry about the cooking. We'll have that already fixed up. The crows is going to feed you. And everything's going to be all right. I just want some fellowship.
அவர் சமைப்பதை குறித்து கவலைப்படாதே. நான் அதை ஏற்கனவே ஆயத்தம் செய்துவிட்டேன். காகங்கள் உன்னை போஷிக்கப் போகின்றன. ஒவ்வொரு காரியமும் சரியாயிருக்கப் போகிறது. நான் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார்.
This old prophet Elisha sitting up there on top of the mountain while he was fellowshipping with God, while the captain said, I believe I'll go up and get him. Now don't you never try to break that fellowship.
இந்த வயோதிக தீர்க்கதரிசியான எலியா மலையின் மேல் தங்கியிருந்து தேவரோடு ஐக்கியம் கொண்டிருந்த போது ஏன் அந்த தலைவன் நான் மேலே போய் அவனை அடைத்துக் கொண்டு செல்வேன் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினான். இப்பொழுது நீங்கள் ஒருபோதும் அந்த ஐக்கியத்தை முறிக்க முயற்சிக்காதீர்கள்.
So the captain came up with his great army of man of 15. He said, I come to take you, Elijah. And Elijah stood up, watch out. Here's the prophet of the Lord. He said, if I be a servant of the Lord, let fire come from heaven and devour you, and down come the fire.
ஆகையால் அந்த தலைவன் தன்னுடைய பெரிய சேனையில் இருந்த 50 பேருடன் வந்தான். எனவே அவன், எலியாவே, நான் உன்னை அழைத்துக் கொண்டு போக வருகிறேன் என்றான். அப்பொழுது எலியா எழும்பி நின்றான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை இங்கே கவனியுங்கள். அவன், நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தால் வானத்தில் இருந்து அக்னி இறங்கி உங்களை பற்றிக்கட்டும் என்றான். உடனே அக்னி இறங்கி வந்தது.
Captain said, oh, you know what? The king brother said that was probably a thunderbolt. Just some lightning is passing over and it struck him. I'll send another 50.
அந்த தலைவன் இவ்வாறு கூறினான். ஓ, என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சரியா கூறினால், அநேகமாக ஒரு இடிமுழக்கம் உண்டாகி மின்னல் அவர்கள் மேல் அடித்து அவர்களை கொன்று போட்டிருக்கலாம். எனவே நான் மற்றொரு 50 பேரை அனுப்பப் போகிறேன் என்று அந்த ராஜா கூறினான்.
Elijah stood up, one of the angels, his word steadfast. Yeah. It'd be a just recompense for everything that was done wrong. He said, if I be a servant of the Lord, let fire come, and the second 50 burned.
Amen.
All right. Every recompense.
எலியா எழும்பி நின்றான். தூதர்களில் ஒருவன். அவருடைய வார்த்தையோ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தவறாக செய்யப்பட்டிருந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் நீதியான தண்டனையை வரவழைக்க வேண்டியதாக இருந்தது. எனவே எலியா, நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தால் அக்னி வந்து இறங்கட்டும் என்றான். இரண்டாவது முறையாக அது 50 பேரை பற்றித்து போட்டது. சரி, ஒவ்வொன்றுக்கும் நீதியான தண்டனை.
For if the word spoken by angels were steadfast, and ever transgression and disobedient received a just recompense. Now, here's the great thing, the next verse. How shall we escape?
ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. இப்பொழுது இங்கே மகத்தான காரியம் உள்ளது. அடுத்த வசனம், எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்?
How shall we escape if Elijah's voice brought destruction? Because he was an angel of the Lord, how will we escape when the voice of Christ speaking through? Or how can we fail when you're prayed for? If it's the voice of Christ.
நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எலியா கர்த்தருடைய தூதராய் இருந்த காரணத்தால் அவருடைய சத்தம் அழிவை கொண்டு வந்திருக்குமேயானால் கிறிஸ்துவனுடைய சத்தம் பேசும்போது நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இல்லை என்றால், நீங்கள் ஜபிக்கப்படும் போது அது கிறிஸ்துவின் சத்தமாக இருந்தால் நாம் எப்படி தவறி போக முடியும்?
If Christ ordained his church to pray for the sick and the church does what he says he for them to do, then how can it ever fail? It can't. You can fail, but it can't fail. And as long as you keep it, it'll take you through.
வியாதியஸ்தருக்காக ஜபிக்க கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையை நியமித்திருப்பாரேயானால் அவர்களுக்கு செய்யும்படி அவர் கூறுகிறதை சபையானது செய்யுமேயானால் அப்பொழுது அது எப்படி தவறிப்போக முடியும்? அது தவறிப்போக முடியாது. நீங்கள் தவறிப்போக முடியும், ஆனால் அதுவோ தவறிப்போக முடியாது. நீங்கள் அதை கை கொள்ளும் வரை அது உங்களை அதனுடாக கொண்டு செல்லும்.
If you fail, you fail by yourself. You just get away from the word. But as long as you stay with the word, it can't fail. For the word of the prophets did so and so. How much more will the word of Christ be?
நீங்கள் தவறிப் போவீர்களேயானால் நீங்கள் உங்களைக் கொண்டே தவறிப் போவீர்கள். நீங்கள் வார்த்தையிலிருந்து விலகிச் செல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வார்த்தையோடு தரித்திருக்கும் வரை அது தவறிப்போக முடியாது. தீர்க்கதரிசிகளின் வார்த்தையே இன்னதை செய்தானால் கிறிஸ்துவின் வார்த்தை இன்னும் எவ்வளவு அதிகமாக கிரியை செய்யும்.
How shall we escape if we neglect so great salvation which is at the first began to be spoken unto us by the Lord and was confirmed unto us by them that heard him.
முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்?
Think of it. Spoken by the Lord. How many times could we go back? Where could we stop right here for an hour? When Jesus came, he's the same yesterday and forever. Now remember, it first began to be spoken by Jesus himself and then was confirmed by the ones that heard him.
கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டதை குறித்து சிந்தித்து பாருங்கள். எத்தனை முறை நாம் திரும்பி போக முடியும்? நாம் இங்கே ஒரு மணி நேரமாக எங்கே நிற்கக்கூடும்? இயேசு வந்தபோது அவர் நேற்று மின்றும் மாறாதவராயிருந்தார். இப்பொழுது முதலாவது இயேசுவானவர் மூலமாய்த்தாமே அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது என்பது நினைவிருக்கட்டும்.
When he came to the earth, he didn't claim to be a healer. He said, it's not me that doeth the works, it's my Father that dwelleth in me.
Amen.
He doeth the works. The Son can do nothing in himself, but what he sees the Father doing, St. John 5:19.
இப்பொழுது அவருக்கு செவி கொடுங்கள். அவர் பூமிக்கு வந்தபோது அவர் தம்மை ஒரு சுகமளிப்பவராக உரிமை கோரவில்லை. பரிசுத்த யோவான் 5:19 அவர் இந்த கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே கன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்றார்.
Watch when Philip came to him. Nathanael, after Philip's conversion, he went over and got Nathanael. Said, come see who we found, Jesus of Nazareth, the son of Joseph. And he said, could there be any good thing come from Nazareth? Said, come see.
பிலிப்பு அவரிடத்தில் வந்ததை குறித்து கவனியுங்கள். நாத்தான்வேல் பிலிப்புனுடைய மனமாற்றத்திற்கு பிறகு அவன் புறப்பட்டு நாத்தான்வேலிடம் சென்றான். அவன் நாத்தான்வேலிடத்தில் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவை நாங்கள் கண்டோம், வந்து பார் என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்று கேட்டான். அதற்கு பிலிப்புவோ, வந்து பார்
என்றான். Come and find out for yourself.
Amen.
Don't stand out and criticize or on the sideline, but prove all things and hold fast to that what's good.
Amen.
Come and see.
அந்த விதமாகத்தான் அது உறுதியாக்கப்பட வேண்டியதாக இருந்தது, நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. வந்து பார். ஓ, நான் கேட்டதிலேயே மிகச் சிறந்தது அதுவேயாகும். வந்து உனக்காக நீயே கண்டறிந்து கொள். ஒரு பக்கமாக வரிசையில் என்று குறை கூறாதே. ஆனால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வந்து பார்.
Along the road they went talking. When he walked up in the presence of the Lord Jesus, he said, Behold an Israelite in whom there's no guile.
Amen.
It took all the skin off of him nearly.
அவர்களோ வீதியினூடாக பேசிக்கொண்டே சென்றனர். நாத்தான்வேல் கர்த்தராகிய இயேசுவின் பிரசன்னத்திற்குள்ளாக நடந்து சென்ற போது அவர், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அது கிட்டத்தட்ட அவனை முழுவதுமாக அதிர்ச்சி அடைய செய்துவிட்டது.
He looked around and said, "Well, Rabbi, when did you ever know me? You never did see me. How do you know me?" Philip said, "Before Philip called you yesterday, when you were under the fig tree, I saw you."
Amen.
Amen. He said, "Thou art the Son of God. You're the King of Israel."
Amen.
அப்பொழுது அவன் சுற்றுமுற்றும் பார்த்து, ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர்? நீர் என்னை ஒருபோதும் கண்டதில்லையே, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டான். பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நேற்று நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று கூறினார். ஆமென். அதற்கு நாத்தான்வேல், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான்.
A woman walked into his presence and he said, "Go get your husband." She said, "I have none." Said, "That's right. You got five, and the one you're now living with is not yours. You told the truth.
ஒரு ஸ்திரீ அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நடந்து சென்றால், அப்பொழுது அவர், நீ போய் உன் புருஷனை இங்கே அடைத்துக்கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அப்பொழுது அவர், சரிதான், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, நீ உண்மையை சொன்னாய் என்றார். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள்.
She said, Sir, I perceive that you are a prophet, that we know that when the Messiah cometh, he'll tell us all things. He said, I'm he that speaks to you.
அப்பொழுது அவள், ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மேசியா வரும்போது அவர் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் அறிவிப்பார் என்பதை நாங்கள் அறிவோம் என்றாள். அதற்கு அவர், உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார்.
And she ran and told the man of the city, Come see a man who told me all that I did. Isn't this the Messiah? It was spoken by the Lord.
அப்பொழுது அவள் ஊருக்குள்ளே ஓடி, அந்த ஊர் ஜனங்களிடத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அது மேசியாதானோ என்று கூறினாள். அது கர்த்தரால் உரைக்கப்பட்டது.
What happened? Jesus said before he left, The things that I do shall you also. Amen. Is that right? Amen. The things that I do shall you do also. Even more than this, for I go to the Father.
என்ன சம்பவித்தது? இயேசு இவ்வுலகிலிருந்து புறப்பட்டு செல்லும் முன்னர், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள், அசரியா? நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் அதிகமான கிரியைகளை செய்வீர்கள் என்றார்.
Oh, I can see them as they went forth everywhere, Mark 16, went forth everywhere, preaching the Lord, Amen. Working with them, confirming the word.
Amen.
Oh, அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்றதை என்னால் காண முடிகிறது. மார்க் 16 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கமடினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று உள்ளது.
And here Paul giving the same thing. He said that the gospel began to be preached by Jesus and was confirmed to us by those who heard him.
Amen.
That's the foundation stone.
Amen.
Oh, blessed
Hallelujah.
Be the name of the Lord.
Hallelujah.
That's the foundation stone.
இங்கே பவுலும் அதே காரியத்தை கூறுகிறான். சுவிசேஷம் இயேசுவினாலே பிரசங்கிக்க துவங்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அதுவே அஸ்திபார கல்லாய் உள்ளது. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அதுவே அஸ்திபார கல்லாகும்.
And the faith, 2,000 years has passed. Atheists has raised in infidels and skeptics and agnostics.
Yeah.
But today that same
Amen.
Jesus
Amen.
Confirms
Amen.
His word in the same
Amen.
Manner
Amen.
By those who hear him.
Amen.
Hear him don't mean just to hear a sermon. That means hear him.
Amen.
Yes.
2,000 ஆண்டுகள் கடந்து விட்டிருப்பதை சிந்தித்து பாருங்கள். நாத்திகர்கள் எழும்பியிருக்கிறார்கள். சபைய நம்பிக்கையற்றவர்கள், சந்தேகக்காரர்கள் மற்றும் கடவுளை என்றுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என நம்புபவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்ட அதே பாரியில் அதே மாறாத இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அவருக்கு செவி கொடுங்கள். வெறுமன ஒரு பிரசங்கத்தை கேளுங்கள் என்பதை அது பொருட்படுத்துகிறதில்லை. அதன் பொருள் அவருக்கு செவி கொடுங்கள் என்பதாகும். ஆம்.
How shall we escape? Where is our escape? Oh, you say, bless God, I belong to the Methodist Church. I'm a Presbyterian, I'm a Pentecostal. That doesn't have one thing to do with it.
நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நம்முடைய தப்பித்துக் கொள்ளுதல் எங்கே? ஓ, நீங்களோ? தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் மெத்தோடிஸ்ட் சபையைச் சேர்ந்தவன், நான் ஒரு பிரஸ்பிடேரியன், நான் ஒரு பெந்தகோஸ்தக்காரன் என்று கூறலாம். அதற்கும் இதனோடு உள்ள காரியத்திற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது.
And you get on a sideline and want to call it spiritualism or some mental telepathy or some devil or something. Shame on!
நீங்கள் ஒரு பக்கமாக நடுவிச்சு நின்று கொண்டு இதை மரித்தோரின் ஆவியோடு தொடர்பு கொள்ளுதல் அல்லது ஒரு விதமான மனோதத்துவம் அல்லது ஒரு பிசாசு அல்லது வேறு ஏதோ ஒன்று என்று அழைக்க விரும்பலாம். அப்படி கூறுபொருளாகிய அவர்களுக்கு அவமானம்.
If every word was steadfast by the angels, Jesus said, it's not a little while in the world won't see me no more. Yet ye shall see me, for I'll be with you, even in you, to the end of the age.
தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குமேயானால் இயேசு இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன்
என்றார். How shall we escape Amen. If we sucker to some church Amen. Or some organization or denomination Amen. Or some little pet theory of our own?
அவர் இறங்கி வந்து தம்முடைய வார்த்தையை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதை நாம் காணும் போது நாம் ஏதோ ஒரு சபைக்கு அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபன அமைப்பிற்கு அல்லது ஸ்தாபனத்திற்கு அல்லது நமக்கு பிரியமான ஏதோ ஒரு சிறிய நம்முடைய வேத சாஸ்திரத்திற்கு உதவி செய்வோமையானால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
You better turn loose for every sin receive the just recompense. Are the angels how much more when the Son of God is speaking from the heavens to make manifest his word? How shall we escape if we neglect so great a salvation? Oh my!
நீங்கள் அவ்வாறு செய்வதை விட்டுவிடுவது மேலானது. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான ஒவ்வொரு பாவத்திற்கும் நீதியான தண்டனையை பெற்றிருக்க பரலோகத்திலிருந்து பேசி தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற தேவகுமாரனுக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் இன்னும் எவ்வளவு அதிகமான தண்டனை கிடைக்கும்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஓ என்ன!
God also, fourth verse, God also bearing them witness. Watch this. The Lord bore witnesses. Oh, I am so happy for that. The Lord bore the witness.
தேவன் நான்காவது வசனம், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற, இதை கவனியுங்கள். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஓஹோ, நான் அதற்காக மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். கர்த்தர் சாட்சி கொடுத்தார்.
Look, when Elijah sat on the hill and he said, if I be a man of God, let the fire fall from heaven and consume you. God bore witness that he was a man of God.
பாருங்கள், எலியா மலையின் மேல் இருந்தபோது அவன், நான் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தால் வானத்தில் இருந்து அக்கறி விழுந்து உங்களை பட்சிக்க கடவுது என்றான். அவன் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தான் என்று தேவன் சாட்சி கொடுத்தார்.
God always bears witness. Your life will bear witness. I don't know what your testimony is, but your life speaks aloud. Your voice can't be heard. But your living, your everyday life will testify what you are. God bears witness.
தேவன் எப்பொழுதுமே சாட்சி கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை சாட்சி கொடுக்கும். உங்களுடைய சாட்சி என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய சத்தம் கேட்கப்படாதபடிக்கு உங்களுடைய ஜீவியமானது உறக்க பேசுகிறது. ஆனால் உங்களுடைய ஜீவியம் நீங்கள் யார் என்பதை உங்களுடைய அனுதின ஜீவியம் சாட்சி பகரும். தேவன் சாட்சி பகருகிறார்.
Yes, the Holy Spirit is a seal, and a seal takes both sides of the paper. They see him standing here and see him when he go away. Not only church, but at everyday work.
ஆம், பரிசுத்த ஆவி ஒரு முத்திரையாயிருக்கிறது. ஒரு முத்திரை காகிதத்தின் இரு பக்கங்களுக்கும் தேவையாயிருக்கிறது. நீங்கள் இங்கே நிற்பதையும் அவர்கள் காண்கிறார்கள். அதன் பின்னர் நீங்கள் வெளியே செல்லும் போது அவர்கள் உங்களை காண்கிறார்கள். சபையில் மாத்திரமல்லாமல் அனுதின பணியிலும் காண்கிறார்கள்.
You're sealed on both sides, inside and outside, by the joy that you have and by the life that you live. You're sealed in and outside. that you know you're saved and the world knows you're saved by the life that you live, for God bears witness. Blessed be His holy name. My, I feel religious.
நீங்கள் உள்ளும் புறமும் இரு பக்கங்களிலும் முத்திரையிடப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பெற்றுள்ள சந்தோஷத்தினால், நீங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்தினால் நீங்கள் உள்ளும் புறமும் முத்திரையிடப்பட்டிருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்தின் மூலமாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்கிறது. ஏனென்றால் தேவன் சாட்சி கொடுக்கிறார், அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. என்னே, நான் பக்தி பரவசம்
அடைகிறேன். Brother, there, oh, my sheep, you're my voice. Amen. And a stranger they won't follow.
Amen.
Oh, how that our names are on the palms of His hands is before Him day and night. His word is always before Him, His promise. He can't forget it. Amen. And He loves you.
அங்குள்ள சகோதரர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஓஹோ, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாது. ஓ, எப்படியாய் நம்முடைய பெயர்கள் அவருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கின்றன. அது அவருக்கு முன்பாக இரவும் பகலும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையானது, அவருடைய வாக்குத்தத்தமானது அவருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. அவரால் அதை மறக்க முடியாது. அவர் உங்களை நேசிக்கிறார்.
If you don't open your mouth and say a word, the world will know something's happened to you.
இப்பொழுது அவர் தமக்கு சொந்தமானவர்களை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தையும் கூற வேண்டியதில்லை. உங்களுக்கு ஏதோ ஒன்று சம்பவித்துள்ளது என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்.
Bear witness both by signs and wonders and by divers miracles and gifts of the Holy Ghost according to His own will.
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்.
Let us take just one scripture now before closing. On the day of Pentecost, when they received the Holy Spirit, about 4 days later, Peter had passed to the gate called Beautiful, he and John. They said, look on us, to a man. And He said, silver and gold have I none, but such as I have I'll give you. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk.
இப்பொழுது முடிப்பதற்கு முன்பாக நாம் இன்னும் ஒரு வேதவாக்கியத்தை எடுத்துக் கொள்வோம். பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் ஏறக்குறைய 4 நாட்கள் கழித்து பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் என்று அழைக்கப்பட்ட தேவாலய வாசலினூடாக கடந்து சென்றனர். அப்பொழுது அவர்கள் ஒரு மனிதனிடத்தில், எங்களை நோக்கி பார் என்றார்கள். அப்பொழுது பேதுருவோ, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட
என்றான்.
அந்த மனிதன் அவர்களை நோக்கி பார்த்து அதை குறித்து எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. அவன் எழும்பி நின்று நடந்து சென்றான். அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமாயிருந்தனர். ஆனால் வேதம் ஜனங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவோடு இருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர் என்று உரைத்துள்ளது.
Brother, when the world knows that you've been with Jesus, when you can live such an unadulterated life in this present world and in this darkness, that the world knows and can see that you've been with Jesus.
சகோதரனே, உங்களால் இந்த தற்போதைய உலகில் இந்த அந்தகார கலப்படமற்ற அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடிகின்ற போது நீங்கள் இயேசுவோடு இருந்தீர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்கிறது. அப்பொழுது நீங்கள் இயேசுவோடு இருந்தீர்கள் என்பதை உலகத்தால் அறிந்து கொள்ளவும் காணவும் முடிகிறது.
When a rugged old vulgar prostitute of the street can become a lamb washed in the blood of the Lamb. God's bearing witness that He lives.
ஒரு கரடுமுரடான வயோதிக இழிவான தெருவு விபச்சாரி ஒரு பெண்மணியாக மாற முடிந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் கழுவப்படும் போது தேவன் ஜீவிக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்.
Take a drunkard who's so low down that he would run around on his wife, that he would mistreat his children and take the food from the table to spend on a prostitute.
ஒரு குடிகாரனை எடுத்துக்கொள்வோம். அவன் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து தன்னுடைய மனைவியை விட்டு ஓடி தன்னுடைய பிள்ளைகளை தவறாக நடத்தி ஒரு விபச்சாரிக்கு கொடுக்க இவர்களுடைய பணத்தை எடுத்து செலவழிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம்.
Let him get with Jesus once. You'll see him returning like Legion. Who was in his right mind and clothed to his babies and to his wife and to his loved ones. Certainly.
அவன் ஒருமுறை இயேசுவை சென்றடையட்டும். அப்போ தன்னுடைய சரியான சிந்தைக்கு திரும்பி ஆடையுடுத்திக் கொண்ட லேகியோனைப் போல தன்னுடைய குழந்தைகளிடத்திற்கும் தன்னுடைய மனைவியிடத்திற்கும் தன்னுடைய அன்பானவர்களிடத்திற்கும் அவன் திரும்பி வருவதை நீங்கள் காண்பீர்கள் நிச்சயமாக.
Sometime ago, about 40 years ago, when the religions of the world met and the different ones got up and spoke, and the Mohammed spoke for the Mohammed religion, the Jain spoke for the Jains, the Buddhists for the Buddha.
சில காலத்திற்கு முன்னர் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகில் உள்ள மத சம்பந்தமானவர்கள் சந்தித்துக் கொண்ட போது பல்வேறு பட்டவர்கள் எழும்பி பேசினர். அப்பொழுது முகமதியனோ முகமதிய மார்க்கத்துக்காக பேசினார், ஜைனர்கள் ஜைன மதத்திற்காக பேசினர், புத்த மதத்தை சார்ந்தவர் புத்த மதத்திற்காக பேசினார்.
I didn't know his name, but I have forgotten. He spoke to represent Christianity. And he told the story of Lady Maccabee of Oklahoma in America.
அப்பொழுது ஒரு சிறு மருத்துவர், அவருடைய கடைசி பெயர் என்ன என்பதை நான் இந்த நேரத்தில் மறந்துவிட்டேன். எனக்கு அவருடைய பெயர் தெரியும், ஆனால் நான் அதை மறந்துவிட்டேன். அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை சுட்டிக்காட்டி பேசினார். அப்பொழுது அவர் அமெரிக்காவில் உள்ள ஓக்லஹோமாவில் வசித்து வந்த பெண்மணி மேக்கபி என்பவளின் கதையை கூறினார்.
She was so angry and so low down that even when they went to kill her, they wouldn't even put their hands on her. She's so vulgar and vile.
அவள் வெறுக்கத்தக்க சினமுடைய மிக கீழ்த்தரமானவளாக இருந்தபடியால் அவர்கள் அவளை கொல்ல சென்ற போது கூட தங்களுடைய கரங்களை கூட அவள் மீது வைக்க விரும்பவில்லை. அவள் அவ்வளவு இழிவான நயநாகரிகமற்றவளாக இருந்தாள்.
They had her arrested on a charge, smoking a cigar, driving a stagecoach, and broke the laws, the records in Oklahoma when she passed through the street driving 4 head of horses.
எனவே அவள் ஒரு சுருட்டு புகைத்துக் கொண்டு 4 குதிரைகள் புட்டிய குதிரை வண்டியை ஓக்லஹாமில் உள்ள வேக கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி வீதியினூடாக ஓட்டி சென்றதற்கான ஒரு குற்றத்தை சுமத்தி அவளை கைது செய்திருந்தனர்.
And she was so vile and so dirty. Until society would even get around where she was at. So much so when the executors was going to execute her, they wouldn't hang her. They just poured tar and feathers on her to kill her.
அவள் மிகவும் கீழ்த்தரமானவளாயும் அசுத்தமானவளாயும் இருந்தபடியால் சமுதாயத்தில் நற்பண்பு கொண்டவர்களோ அவள் இருந்த இடத்தில் அவளிடத்தில் எவ்வித தொடர்பும் கொள்ளாமல் இருந்தனர். எனவே அவளை தூக்கிலிடப் போவதாக இருந்தவர்கள் அவளை தூக்கிலிட்டுக் கொள்ள விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் நிலக்கரியிலிருந்து எடுக்கப்பட்ட கரி எண்ணெயை அவள் மீது ஊற்றி பின்னர் பறவைகளின் சிறைகளையும் கொட்டி அவளை கொன்று
போட்டனர்.
இந்த சிறு பிரசங்கியார் அவளுடைய கதையை அப்பேற்பட்ட ஒரு பாணியில் கூறின போது அடுத்து என்னவா இருக்கும் என்று ஜனங்கள் தங்கள் இருக்கையின் முனைகளில் அமர்ந்து கூர்ந்து கவனிக்கும்படியாக அவர் கூறினார்.
When he got out of that very vile, dirty, low down to the laws, wouldn't he want a fool if she is so low? The very devil of hell would reject such a person, really, the way he told the story.
அவர் அதை கூறி முடிக்கும் போது சட்டங்களும் கூட தண்டனை வழங்காமல் அவளோடு நேரத்தை வீணாக்க விரும்பாத அளவிற்கு அவள் மிகவும் கீழ்த்தரமானவளாயும் அசுத்தமாயும் இழிவாயும் இருந்ததை கூறினார். கிட்டத்தட்ட அவர் அந்த கதையை கூறின விதம் நரகத்தில் உள்ள பிசாசும் கூட அப்படிப்பட்ட ஒரு நபரை புறக்கணித்துவிடும் என்பது போன்றிருந்தது.
Then he said, "Gentlemen, how the religions of the world, has your religion got anything that would clean the hands of Lady Maccabee? Everybody sit still.
அதன் பின்னரோ அவர் மதவுலகின் பிறந்தகையோரே, பெண்மணி மேக்கபியின் கரங்களை சுத்தம் செய்யக்கூடிய ஏதோ ஒன்றை உங்களுடைய மார்க்கம் பெற்றுள்ளதா என்று கேட்டார். ஒவ்வொருவரும் அப்படியே அமைதியாயிருந்தனர்.
Then he clapped his hands together and jumped up in the air. He said, Glory be to God. The blood of Jesus Christ will only clean your hands, but it'll clean your heart and make your
அதன் பின்னர் அவர் தன்னுடைய கரங்களை தட்டி ஆகாயத்தில் குதிப்பது போன்று குதித்தார். மேலும் அவர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனுடைய கரங்களை மாத்திரம் சுத்தம் செய்வதுமல்லாமல் அவனுடைய இருதயத்தையும் சுத்தம் செய்து அவளை அவருடைய மனவாட்டியாக்கும் என்றார்.
And you amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. I was blind, but now I see. It's grace that taught my heart to fear. It was grace my fears relieved. How precious did that grace appear the hour I first believed.
உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆச்சரியமான கிருபையாயிற்று. எப்படியா அந்த இனிமையான சத்தம் என்னை போன்ற ஒரு இளைஞனை ரட்சித்ததே. நான் ஒரு காலத்தில் காணப்படாமற் போனேன், ஆனால் நான் இப்பொழுதோ கண்டுபிடிக்கப்பட்டேன். நான் குருடனாயிருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் காண்கிறேன். கிருபையே பயப்பட என் இருதயத்திற்கு போதித்தது. என் பயங்களை போக்கியது கிருபையே. நான் முதலில் விசுவாசித்த வேளையில் அந்த கிருபை எவ்வளவு விலையேறப்பட்டதாய் தோன்றினது.
Certainly, how shall we escape if we neglect such? You neglect to eat, you'll die. You neglect to turn a corner, you'll wreck. You neglect to milk the cow, she'll go dry. You neglect your teeth, you'll have to have them all pulled out. Certainly, you pay for your neglect.
நிச்சயமாகவே நாம் இப்படிப்பட்டதை புறக்கணிப்போமேயானால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நீங்கள் சாப்பிட மறுத்தால் நீங்கள் மறித்து போவீர்கள். நீங்கள் காரோட்டி செல்லுகையில் ஒரு மூலையில் திரும்ப மறுத்தால் நீங்கள் சேதமடைவீர்கள். நீங்கள் பசுவின் பாலை கறக்க மறுத்தால் பசுவின் மடி காய்ந்து போய்விடும். நீங்கள் உங்களுடைய பற்களை பராமரிக்க மறுத்தால் நீங்கள் அவைகளை பிடுங்க வேண்டியதாக இருக்கும். நிச்சயமாகவே நீங்கள் உங்களுடைய புறக்கணிப்பிற்கான விளைவை அனுபவிப்பீர்கள்.
Oh, Brand Tabernacle, new visitors, let me tell you something now. You neglect to testify of the glory of God. You neglect to give God the praise and glory. You'll find yourself cold, farmland, backslidden one of these days. You give God praise. How shall we escape if we neglect such a great salvation?
Oh, Branham Gudarame, வருகை புரிந்துள்ளோரே, நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். தேவனுடைய மகிமை குறித்து சாட்சி பகர நீங்கள் புறக்கணித்தால், தேவருக்கு துதியையும் மகிமையும் தர நீங்கள் புறக்கணித்தால், அப்பொழுது இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் உங்களை குளிர்ந்து போன சம்பிரதாயமான பின்வாங்கி போனவர்களாக இருப்பதை கண்டடைவீர்கள். நீங்கள் தேவருக்கு துதியை செலுத்துங்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
It's getting late. I just happened to notice Brother Tom walked in back there. We'll close and continue this tonight. Amen. The Lord willing.
Amen.
Let us pray just a moment.
நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. சகோதரன் டாம் சங்கே பின்னால் நடந்து சென்றதை நான் கவனிக்க நேர்ந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இப்பொழுது முடித்துவிட்டு பின்னர் இன்றிரவு இதையே தொடர்வோம். நாம் சற்று நேரம் ஜபம் செய்வோமாக.
Our heavenly Father, to thee be blessings and praises and honor and glory and wisdom and might and power forever and ever. Oh, to that Lamb that sit on the throne, dominions and kingdoms and everything was given over to his hand.
எங்களுடைய பரலோக பிதாவே, ஸ்தோத்திரங்களும் துதிகளும் கனமும் மகிமையும் ஞானமும் பராக்கிரமும் வல்லமையும் என்னென்றைக்கும் உமக்கே உரியது. ஓஹோ, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கரங்களில் கர்த்தத்துவங்களும் ராஜ்யங்களும் ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
When he raised from the dead for our justification, he screamed to the world, All powers of heaven and earth is given into my hand. Go ye therefore into all the world and preach the gospel.
நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபோது அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சத்தமிட்டு கூறினார்.
Oh dear dying lamb, thy precious blood shall never lose its power. till all the ransomed church of God be saved to sin no more.
அருமையான மரிக்கும் அட்டுக்குட்டியானவரே, கிரகத்தினால் கொல்லப்பட்ட தேவ சபை பாவம் செய்யாதபடி ரட்சிக்கப்படும் வரைக்கும் உமது விலையேறப்பட்ட ரத்தம் அதன் வல்லமையை ஒருபோதும் இழந்து போவதில்லை.
Help us as ministers to see that we are requiring so much. How we must have a church, we must have this, we must have everything.
ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எப்படி ஒரு சபையை வைத்திருக்க வேண்டும் என்றும், நாங்கள் அதை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றும், நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதை காண்கிறபடியால் எங்களுக்கு உதவி செய்யும்.
Our women before going to church is yet calling themselves Christians. We'll have to have a certain kind of a dress or have to be dressed so badly. And preachers will have to have so much money before they'll come and everything has to be so and so.
எங்களுடைய ஸ்திரீகள் சபைக்கு செல்லும் முன்பு ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட ஆடையை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அதிக முக ஒப்பனையோடு உடுத்திக் கொண்டிருக்க விரும்பி அதே சமயத்தில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள். பிரசங்கிமார்கள் தாங்கள் வருவதற்கு முன்னர் அதிகமான பணமானது செலவழிக்கப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொரு காரியமும் என்னென்ன பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Oh Christ, when I read you how they wandered about in sheepskins and goatskins, lived in the dens of the earth and caves, they wandered about under vile persecution and yet obtained the faith under the ministry of angels.
ஓ கிறிஸ்துவே, நான் இங்கே வாசிக்கும் போது எப்படியாய் அவர்கள் அலைந்து திரிந்து வெள்ளாட்டு தோள்களையும் செம்மறியாட்டு தோள்களையும் போட்டுக்கொண்டு பூமியின் வெடிப்புகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தனர். அவர்கள் அலைந்து திரிந்து இழிவான உபத்திரவத்தின் கீழே இருந்தும், தேவ தூதரின் ஊழியத்தின் கீழிருந்தும், அதே சமயத்தில் விசுவாசத்தை உடையவர்களாயிருந்தனர்.
How will we escape when the Lord Jesus has given us fine homes and cars and clothes and food? And we murmur, we sit around, we're lazy, we never try to get out and do something about it. How will we escape God?
கர்த்தராகிய இயேசுவே, எங்களுக்கு அருமையான வீடுகளையும் கார்களையும் ஆடைகளையும் ஆகாரத்தையும் அளித்திருக்கும் போது நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நாங்களோ முறுமுறுக்கிறோம், நாங்கள் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் சோம்பேறிகளாயிருக்கிறோம், நாங்கள் வெளியே போய் இதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. தேவனே, நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
Oh, I pray that you burn old fashioned conviction in the ever heart this morning, Lord. That the people might be up and at it.
ஓ கர்த்தாவே, ஜனங்கள் இதற்கு எழுச்சியடையும்படியாய் இந்த காலையில் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் கண்டித்து உணர்த்துதலை நீர் எரிய செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
Let us work while the daylight is shining because the sun is swiftly sinking and civilization is going and there will be no more time, it will blend into eternity.
பகல் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போதே நாம் பணிபுரிவோமாக, ஏனென்றால் சூரியன் அதிவிரைவாய் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது, நாகரிகமோ வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது, இனி காலம் செல்லாது, அது நித்தியத்துக்குள்ளாக ஒன்றாக இணைந்துவிடும்.
Oh God, grant today that we go with fresh vision, with wisdom, with understanding to know how to approach sinners and bring them to Christ. Hear the prayer of your servant, Lord.
Oh, Devane, நாங்கள் எப்படி பாவிகளிடத்தில் அணுகி அவர்களை கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிந்து புதிய தரிசனத்தோடும் ஞானத்தோடும் புரிந்து கொள்ளுதலோடும் புறப்பட்டு செல்ல இன்றைக்கு அருள் புரியும். கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரனுடைய ஜபத்திற்கு செவிகொடும்.
I ask that there be any here that doesn't know Christ as their Savior, would you raise your hand and say, remember me, Brother Branham? Would you just raise your hand and say, remember me? I want to be a Christian. I don't want to neglect it any longer.
இங்குள்ள எவரேனும் கிறிஸ்துவை அவர்களுடைய இரட்சகராக அறிந்து கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், என்னை ஜபத்தில் நினைவு கூறுங்கள் என்று கூறுவீர்களா என்று நான் கேட்கிறேன். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி என்னை நினைவு கூறுங்கள், நான் ஒரு கிறிஸ்தவனாயிருக்க வேண்டும், இனி ஒருபோதும் நான் அதை குறித்து கவலையற்றவனாயிருக்க விரும்பவில்லை என்று கூறுவீர்களா?
God bless you back there, sir. Someone else say, I want to raise my hand, Brother Branham, and I want to accept Christ as my Savior. I've neglected all the time. Oh, I go to church. Sure, I belong to church.
ஐயா, அங்கே பின்னால் உள்ளவரே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் உள்ளீர்களா? அப்படி இருந்தால் சகோதரன் பிரணாம், நான் என்னுடைய கரத்தை உயர்த்த விரும்புகிறேன். நான் எல்லா நேரத்திலும் புறக்கணித்து வந்த கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஓஹோ, நான் சபைக்கு செல்ல விரும்புகிறேன். நிச்சயமாகவே நான் சபையை சார்ந்தவனாயிருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.